இப்பொழுது படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களோடு இருந்திடுவார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூயன செய்தலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாற்றி
பிரிவு 4 இறை வார்த்தைகள் 43 தொடங்கி 54 முடிய. அக்காலத்தில் இயேசு சமாரியாவிலிருந்து கலிலேயாவுக்கு சென்றார். தம் சொந்த ஊரில் இறைவாக்கினருக்கு மதிப்பு இராது என்று அவரே கூறியிருந்தார். அவர் கலிலேயா வந்தபோது கலிலேயர் அவரை வரவேற்றனர். ஏனெனில் அவர்கள் திருவிழாவுக்கு சென்றிருந்த போது எருசலேமில் அவர் செய்தவை அனைத்தையும் கண்டிருந்தனர். கலிலேயாவில் உள்ள கானாவுக்கு இயேசு மீண்டும் சென்றார். அங்கேதான் அவர் தண்ணீரை திராட்சை ரசமாக்கியிருந்தார். கபர்நாகுமில் அரச அலுவலரின் மகன் ஒருவன் நோயுற்றிருந்தான். இயேசு யூதாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்திருப்பதாக கேள்விப்பட்ட அரசு அலுவலர் அவரிடம் சென்று, சாகும் தருவாயில் இருந்த தம் மகனை நலமளிக்க வருமாறு வேண்டினார். இயேசு அவரை நோக்கி, அடையாளங்களையும் அரும் செயல்களையும் கண்டாலன்றி நீங்கள் நம்பவே மாட்டீர்கள் என்றார். அரச அலுவலர் இயேசுவிடம், ஐயா, என் மகன் இறக்கும் முன் வாரும் என்றார். இயேசு அவரிடம், நீர் புறப்பட்டு போ, உம் மகன் பிழைத்து கொள்வான் என்றார். அவரும் இயேசு தம்மிடம் சொன்ன வார்த்தையை நம்பி புறப்பட்டு போனார். அவர் போய்கொண்டிருந்த போதே அவருடைய பணியாளர்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்து, மகன் பிழைத்து கொண்டான் என்று கூறினார்கள். எத்தனை மணிக்கு நோய் நீங்கியது என்று அவர் அவர்களிடம் வினவ, அவர்கள், நேற்று பிற்பகல் 1 மணிக்கு காய்ச்சல் நீங்கியது என்றார்கள். உம் மகன் பிழைத்து கொள்வான் என்று இயேசு அந்நேரத்தில்தான் கூறினார் என்பதை அவன் தந்தை நினைவு கூர்ந்தார். அவரும் அவர் வீட்டார் அனைவரும் இயேசுவை நம்பினர். இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்த பிறகு செய்த 2வது அருள் அடையாளம் இதுவே.
ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
இறைவனோடு இணைந்து வாழ்பவர்களுக்கு இறப்பு என்பதே கிடையாது. 2018 அமெரிக்காவில் இருக்கிற நியூயார்க் என்ற மாகாணத்தில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒரு தம்பதியர் அங்கே வேலை செய்து கொண்டிருக்கின்றனர். அவர்களுடைய பெயர் திரு மோசஸ், திருமதி ரீட்டா ஆவார்கள். அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்த உறுப்பினர்கள் ஒவ்வொருவருமே அங்கே வசித்து கொண்டிருக்கிறார்கள். திடீரென்று ஒரு நாள் அவருடைய மகன் 2வது மாடியிலிருந்து கீழே விழுந்து விடுகிறார். உடனடியாக மருத்துவமனையிலே கொண்டு போய் அவரை சேர்க்கிறார்கள். தீவிர அறுவை சிகிச்சை பிரிவிலே அவர் அனுமதிக்கப்படுகின்ற பொழுது மருத்துவர்கள் எல்லாம் அங்கே கைவிரித்து விடுகிறார்கள். மிக குடினமான அடிகள் எல்லாம் இவருக்கு பட்டிருக்கின்றன. இவர் தன்னுடைய இயல்பு நிலையிலிருந்து இப்பொழுது மாறிவிட்டார். அதிகமான இரத்தம் வெளியேறிவிட்டது என்று அடுக்கடுக்காக அவருடைய இயலாமையை அங்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். பெற்ற மனம் பத்தி எரிகிறது. தந்தையினுடைய உள்ளம் என்ன செய்வதென்று தெரியாமல் அங்குமிங்குமாக அலைந்து கொண்டிருக்கின்றார். அப்போதுதான் தனக்கு அறிமுகமான தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு அருள் பணியாளருக்கு உடனடியாக தொலைபேசியிலே தொடர்பு கொள்கிறார். தந்தையே, இதோ என்னுடைய 2வது மகன் மாடியிலிருந்து கீழே விழுந்து விட்டான். அவனுக்காக தயவு செய்து இப்பொழுதே ஜெபம் செய்யுங்கள். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு ஜெபத்தின் வழியாகவும் தான் என்னுடைய குடும்பம் இந்த அளவு முன்னேற்ற பாதையிலும் ஆண்டவருடைய அருளையும் பெற்றிருக்கிறது என்று அவர் அங்கே சொல்லுகிறார். உடனே அந்த அருள் தந்தை கேட்கிறார், எத்தனை மணிக்கு அவன் கீழே விழுந்துட்டான், எங்கே அவனை அனுமதிச்சிருக்கிறீங்க, எங்கே வந்து அவனுடைய சிகிச்சை நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று எல்லாவற்றையும் கேட்கிறார். கேட்ட பின்பாக அருள் தந்தை சொல்கிறார், நீங்கள் இருக்கிற ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் ஏதாவது ஒரு சர்ச் இருக்கா இல்லை சாப்பல் இருக்கா என்று கேட்கிறார். உடனடியாக அவர் சொல்கிறார், தந்தையே, நான் இருக்கின்ற இந்த மருத்துவமனைக்கு அருகிலே ஒரு சிற்றாலயம் இருக்கிறது, உடனடியாக அங்கே போங்கள், அங்கே போய் நற்கருணை பேழைக்கு முன்பாக முழங்கால் போடுங்கள், என்னுடைய இந்த அலைபேசி தொடர்பை துண்டிக்காதீர்கள், கூர்ந்து கவனித்து கொண்டே இருங்கள், நான் உங்களுக்கு இந்த தொலைபேசி வழியாக ஜபம் செய்கிறேன், அந்த ஜபத்தின் வல்லமை உங்களை நிச்சயமாக தொடும், ஆண்டவரோடு நீங்கள் இணைந்திருக்கிற பொழுது ஆண்டவர் எவ்வித மனிதருக்கும் இறப்பை கொடுக்க மாட்டார் என்று அங்கே சொல்லி அந்த அருள் பணியாளர் மிக உருக்கமான ஜபத்தை ஜபித்து கொண்டிருக்கிறார். அவருடைய ஜபம் ஆண்டவருக்கு முன்னிலையில் எரிகின்ற எரிபலியாகவும் மேலெழும்பி செல்லுகிற தூபமாக ஆண்டவர் முன்னிலையில் செல்கிறது. அந்த இரண்டாவது மகன் எவ்வித குறையும் இன்றி அந்த அருள் பணியாரல் செய்த ஜபத்தின் வழியாக ஆண்டவருடைய வல்லமை அந்த மகனை தொட்டதால் அவர் அங்கே சுகம் பெறுகிறார், மீண்டுமாக வீடு திரும்புகிறார். இறையேசுவல் பிரியமான சகோதர சகோதரிகளை, நாம் பல நேரங்களில் என்ன நினைக்கிறோம், ஆண்டவரை தவிர எல்லோரும் எனக்கு உதவுகிறார்கள் என்று நினைக்கிறோம், ஆண்டவரை காட்டிலும் எல்லோரும் நம்மை அன்பு செய்கிறார்கள், நம்மை புரிந்து வைத்திருக்கிறார்கள் என்று நினைக்கிறோம், ஆண்டவரை காட்டிலும் எல்லோருடைய கருணையும் இரக்கமும் எனக்கு கிடைக்கிறது, எனவே நான் நலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சிந்தித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த சிந்தனைகளையெல்லாம் இன்றோடு நாம் விட்டுவிட வேண்டும் என்பதுதான் இன்றைய இறைவாக்கு வழிபாடுடைய முதன்மை செய்தியாக இருக்கிறது. யோபு புத்தகம் 42:5 இறைவார்த்தையிலே பார்க்கிறோம், ஆண்டவரே, இதுவரை நீர் யார் என்பதை நான் காதால் கேட்டுக்கொண்டிருந்தேன், ஆனால் இன்று முதல் என்னுடைய கண்ணால் நான் காண்கிறேன் என்ற அந்த நம்பிக்கை வாழ்வு என்பது நம் ஒவ்வொருவருக்கும் இன்று இயேசு கொடுக்க விரும்புகிறார். இந்த அருளின் காலமான தவக்காலத்திலாவது நாம் இயேசு யார் என்பதையும் அவருடைய அருள் அடையாளங்கள் வல்ல செயல்களுடைய எல்லா விதமான ஆசீர்வாத அபிஷேகமும் எப்படி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள ஆண்டவர் இன்றைய நற்செய்தியின் வழியாக நமக்கு ஏன்பித்து காட்டுகிறார். இன்றைய முதல் வாசகத்தை பாருங்கள். எசையா இறைவாக்கினர் அங்கிருக்கிற இஸ்ரேல் மக்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்கு புதிய மண்ணுலகமும் புதிய விண்ணுலகமும் கொடுக்கப்படும், நீங்கள் மகிழ்ந்து களி கூறுங்கள், ஆர்ப்பரியுங்கள், அக்களியுங்கள், மக்கள் பூரிப்பு உள்ளவர்களாக இறைவனால் படைக்கப்படுகிறார்கள், எனவே அவர்கள் பூரிப்பு அடைகின்றார்கள். அதே போன்று உங்களிடையே அழுகுரலும் கூக்குரலும் இனிமேல் இருக்காது. அப்படி என்றால் என்ன இருக்கும்? மகிழ்ச்சியும் சந்தோஷமும் மனநிறைவும் இன்பமும் இருக்கும் என்று சொல்லுகிறார். இறுதியாக உங்களுடைய வாழ்நாட்களிலே நீங்கள் நிறைவான பயனையும் பலனையும் பெறுவீர்கள் என்று சொல்லுகிறார். ஏன் இந்த இறை வார்த்தைகளை எசையா இறைவாக்கினர் வழியாக ஆண்டவர் இஸ்ரேல் மக்களுக்கு கொடுக்கிறார் என்றால், அந்த மக்கள் ஒவ்வொருவருமே தாங்கள் எதன் அடிப்படையில் இறந்தோம் என்பதை ஒரு சில நேரங்களில் புரிந்து கொள்கிறார்கள். ஆண்டவரோடு இணைய வேண்டும் என்கிற உன்னதமான செய்தியை அங்கே எசையா இறைவாக்கினர் கொடுத்த பின்பு அந்த மக்கள் மனம் மாற விரும்புகிறார்கள். அந்த மனமாற்றம் அடைய விரும்புகிற பொழுதுதான் ஆண்டவர் இப்படியான செய்தியை அவர்களுக்கு கொடுக்கிறார், நீங்கள் மகிழ்ந்திருப்பீர்கள், நீங்க ஜாலியா சந்தோஷமா இருப்பீங்க, ஏன்னா என்கிட்ட யாரெல்லாம் வரீங்களோ அவங்க நிச்சயமா எந்த விதத்திலும் துன்பம் இல்ல, துன்பத்தோடு வாழ்ந்தாலும் கூட இன்பத்திலே திளைக்கக்கூடிய வாய்ப்பை நான் கொடுப்பேன் என்று ஆண்டவர் இன்றைய நாளில் சொல்லுகிறார் என்றால் உங்களுக்கும் எனக்கும் அதுதான். யார் ஒருவர் ஆண்டவரோடு இணைந்து இருக்க இணைந்து வாழ விரும்புகின்றோமோ அவர்களிடத்தில் இறப்பு என்பது நிச்சயமாக கிடையாது. என்னப்பா சொல்கிறீங்க, அப்போ செத்து போகிறவங்களாம் என்ன, அவங்களுக்கு இறப்புன்னெலாம் இல்லையா? நன்றாக கவனித்து கொள்ள வேண்டும், ஆண்டவர் கொடுக்க விரும்புகிற மகிழ்ச்சி என்பது எதன் அடிப்படையில் அமைந்ததென்றால் அவரோடு இணைந்திருப்பது. அவரோடு இணைந்திருக்கின்ற பொழுது கொடுக்கின்ற மகிழ்ச்சி எப்போது வரும் என்றால், மகிழ்ச்சி என்று நாம் நினைத்து கொண்டிருக்கின்ற எல்லாவற்றிலிருந்தும் இறக்கின்ற பொழுது இந்த இறப்பு தான் ஆண்டவர் என்று சுட்டி காட்டுவதாக இருக்கிறது. எப்படி இதை புரிந்து கொள்வது? இன்றைய நற்செய்தியில் பார்க்கிறோம், ஒருவர் வந்து ஆண்டவரிடத்திலே, என்னுடைய மகன் இப்படி காய்ச்சலால் படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறார், அவர் குணமடைய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன், ஆனால் இதோ இந்த சூழலிலே நீர் அங்கே வருவீரா என்பது கூட எனக்கு தெரியவில்லை. ஆனால் உன்னை முழுவதுமாக நான் நம்புகிறேன். உன்னிடத்திலே நம்பிக்கை வைத்த ஒவ்வொரு மனிதருக்கும் நீ அபரிவிதமான ஆசீர்வாதங்களை கொடுக்கிறீர், அற்புதங்களை நிகழ்த்துகிறீர், அரும் அடையாளங்களை செய்கிறீர். இந்த கானாவூரிலே முதல் புதுமையை நீ நிறைவேற்றினீர் என்று கூட நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே அவர் வருகிறார். முதலில் அவர் இறக்கிறார். எதை? தன்னிடம் கொண்டிருந்த அதிகாரத்தை அவர் ஆண்டவர் முன்பாக இறப்புக்கு உள்ளாக்குகிறார். இரண்டாவதாக, என்னை சுற்றி எத்தனையோ பணியாளர்கள் இருக்கிறார்கள், ஆனால் பணிவிட ஏற்க வந்த உனக்கு முன்பாக நான் என்னுடைய பணிகளை எல்லாம் இறப்புக்கு உள்ளாக்குகிறேன். அதே போன்று என்னிடம் சொத்து சுகங்கள் எல்லாம் இருக்கிறது, இங்கே வா என்றால் வருகிறார்கள், அங்கே போ என்றால் போகிறார்கள், அந்த அளவிற்கு நான் வசதி படைத்தவனாக இருக்கிறேன். இந்த வசதி வாய்ப்புகளை ஆண்டவரை உன்னோடு இணைவதற்காக நான் இறப்புக்கு உள்ளாக்குகிறேன். அதே போன்று என்னுடைய உடைமைகள் எல்லாம் ஏறக்குறைய நான் நினைப்பதற்கு மேலாகவே இருக்கிறது. அவற்றை வைத்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள எனக்கு உரிமை இருந்தாலும் அந்த உடைமைகள் எல்லாம் உனக்கு முன்பாக நான் இங்கே இறப்புக்கு உள்ளாக்குகிறேன். காரணம், உன்னோடு இணைகிற பொழுதுதான் இறப்பின் நிலையில் இருக்கிற என் மகனுக்கு உயிர் கிடைக்கும் என்று நான் முழுமையாக நம்புகிறேன் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, பாருங்களே, அந்த மனிதனுடைய நம்பிக்கையை பாருங்கள். அவன் எல்லாவற்றையும் இறப்புக்கு உள்ளாக்கி ஆண்டவரோடு இணைந்த பின்பாக தன்னுடைய மகன் இறக்காமல் உயிர் பெற்றெழுந்து தன்னுடைய இணையக்கூடிய வாய்ப்பை அங்கே அவன் ஆண்டவரால் கொடுக்கப்படுவதாக உணர்கிறான். எனவேதான் இயேசு சொல்லுகிறார், நீ போ, எல்லாம் சரியாயிரும், நீ ஒன்றும் கவலைப்படாத, உன் பையன் உயிரோடு தான் இருப்பான். அதை நம்பியதால் அவர் செல்கிறார். போகிற வழியிலே அவருடைய பணியாளர்கள் வந்து என்ன சொல்லுகிறார்கள்? உன் பையன் சரியாயிட்டான். எத்தனை மணிக்கு ஆயிட்டான்? இயேசு எப்பொழுது நீ போ உன் மகன் உயிர் பிழைப்பான் என்று சொன்னாரோ அதே நேரத்திலே அவனுடைய மகன் பிழைத்து கொண்டான். காரணம் ஒன்றே ஒன்றுதான். இயேசுவை கண்டவுடன் தன்னிடம் எதையெல்லாம் வாழ்வு கொடுத்தது என்று அவர் நினைத்தாரோ அவற்றை எல்லாவற்றையும் இறப்புக்கு உள்ளாக்கி அது இறந்தவுடன் நான் உயிர் வாழ்கிறேன் என்று நம்பிக்கையோடு வந்தார் அல்லவா, அந்த நம்பிக்கையில்தான் அவருடைய மகன் உயிர் பெற்றெழுந்ததாக நாம் பார்க்கிறோம். இயேசுவில் பிரியமானவர்களை, இந்த தவக்காலமும் இதைத்தான் நமக்கு வலியுறுத்தி கூறுகிறது. நாம் எவற்றிலெல்லாம் இறக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறாரோ அவற்றிலெல்லாம் இறக்கின்ற பொழுது நாம் அல்ல, மாறாக ஆண்டவரின் ஆவியால் அபிஷேகத்தால் அவரோடு இணைக்கப்படுகிறோம். இதைத்தான் ஓசையா புத்தகம் 13:4 இறைவார்த்தையிலே பார்க்கிறோம். நானே உன் கடவுளாகிய ஆண்டவர், என்னை தவிர வேறு கடவுளை அறியாய், என்னை என்று வேறு ஒருவரும் உமக்கு மீட்பு கொடுக்க முடியாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என்றால் இந்த மீட்புக்கு தடையாக இருப்பது எது? அல்லது ஆண்டவர் கொடுக்க விரும்புகிற இந்த மீட்பினுடைய எல்லா விதமான அபிஷேகங்களையும் பெற்றுக்கொள்வதற்கு தடையாக இருப்பது எது? நாம் இறக்க வேண்டியவற்றை இறப்புக்குள் உள்ளாக்காமல் அதோடு இணைந்து வாழ்வதுதான். இதை எப்படி புரிந்து கொள்வது? பிரியமானவர்களே, மிக எளிதான உதாரணங்கள் வழியாக நாம் புரிந்து கொள்ளலாம். பணம் உயிர் வாழ்கிறது, பாசம் இறக்கிறது. அதிகாரம் உயிர் வாழ்கிறது, அன்பு இறக்கிறது. பகைமை உயிர் வாழ்கிறது, பண்புகள் இறக்கின்றது. நேர்மையற்ற தன்மை உயிர் வாழ்கிறது, நேர்மையாளர்கள் இறக்கிறார்கள். களவாடும் குணமும் ஏமாற்றும் குணமும் வாழ்கிறது, அங்கே உண்மையோடு வாழ்ந்தவர்கள் சாகிறார்கள். பொய்மையெல்லாம் அங்கே வாழ்கிறது, உண்மையெல்லாம் சாகிறது. இதுதான் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிற முதன்மையான சிந்தனையாக இருக்கிறது. எங்கே பொய்யும் புரட்டும் ஏமாற்றுத்தனமும் களவாணித்தனமும் வாழ்கிறதோ அங்கே அதற்கு எதிர்மாறாக இருக்கிற எல்லா நேர்மறை சிந்தனைகளும் இறந்து கொண்டிருக்கிறது. இந்த இறந்த ஒவ்வொரு காரியங்களையும் உயிர் பெற்று எழத்தான் ஆண்டவர் இயேசு இறப்பை நோக்கி எருசலேமுக்கு செல்லுகிறார். இதைத்தான் இந்த தவக்காலத்தில் நாம் பார்க்க வேண்டும். இதைத்தான் சீராக் புத்தகம் 2:6 இறைவார்த்தையிலே பார்க்கிறோம். ஆண்டவரிடம் பற்றுறுதி கொள்ளுங்கள், அவர் உனக்கு துணை செய்வார், உன் வழிகளை சீர்படுத்தி அவரிடம் வந்து சேர்வதற்கான வழிகளை ஏற்படுத்துவார் என்றால் இந்த வழிதான் இறந்து வாழ்வது என்பது. பிரியமானவர்களே, நாம் எதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே வாழ்வு என்று நினைத்து கொண்டிருக்கின்றோமோ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகம் சாத்தானுடைய உலகம். இந்த உலகத்தில் வாழுகிற நம் எல்லோரையும் சாத்தான் தன்னுடைய பிடியில் வைத்து கொண்டு எப்படி முதல் பெற்றோர்களிடத்திலே ஆண்டவர் கொடுக்க நினைத்த அருளை இழப்பதற்கான இறந்து வாழ்வதற்கான சூழலை உருவாக்கி கொடுத்ததோ அதே போன்றுதான் இன்றும் பல வகையான வழிகளிலே சாத்தான் ஒவ்வொரு நாளும் நம்மோடு விளையாடி கொண்டிருக்கிறார். எனவேதான் பேதுரு தன்னுடைய 2 திருமுகத்திலே 5:7 இறைவார்த்திலே சொல்வது போல, சாத்தான் யாரை விழுங்கலாம் என்று கர்ஜிக்கும் சிங்கம் போல காத்து கொண்டிருக்கிறான். அந்த சிங்கத்தின் வாயிலே சிக்குண்டு நாம் இறக்கப் போகிறோமா? அல்லது தானியலை போல முழந்தால் படியிட்டு 6 பார்ப்பது போல இரு கரங்களையும் விரித்து வானுயர கண்களை உயர்த்தி ஜெபித்த பொழுது அனைத்து சிங்கங்களுடைய வாய்களும் கட்டப்பட்டு அவர் வாழ்வை நோக்கி பயணித்தாரே, அதே போல் நாம் பயணிக்க போகிறோமா? இதுதான் இன்று ஆண்டவர் கொடுக்க விரும்புகிற செய்தி. இசையா புத்தகம் 64:4 இறைவார்த்தையிலே பார்க்கிறோம், தம்மை நம்பி இருப்போருக்காக செயலாற்றும் கடவுள் உண்மையின்றி வேறு யார்? நாம் ஒவ்வொரு நாளும் இறந்து கொண்டிருக்கிறோம் சகோதர சகோதரிகளை. இந்த இறப்பிலிருந்து வெளியே வர வேண்டும் என்றால் யாரோடு இணைய வேண்டும்? ஆண்டவரோடு இணைய வேண்டும். அதற்கு 2 வழிகளை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். 1, நாம் நம்மால் அன்றி, நாம் நம்முடைய செயல் திறமைகளால் அன்றி வாழ முடியும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அது எப்படி? கடவுளோடு இணைகின்ற பண்பு. இதைத்தான் யோவான் நற்செய்தி 15:5 இறைவார்த்தையிலே பார்க்கிறோம், என்னை விட்டு பிரிந்து உங்களால் ஒன்றும் செய்ய இயலாது என்று கடவுள் சொல்லுகிறார் என்றால் இறைவனோடு இணைவது மட்டும்தான் இறப்பிலிருந்து நம்மை காப்பாற்றும். 2, ஆண்டவர் கூறியவற்றை தேர்ந்தெடுப்பது. இதைத்தான் பவுல் அடிக்கடி அவருடைய திருமுகத்திலே சொல்லுவார், யார் ஒருவர் ஆண்டவர் கூறியது எது என்று ஆராய்ந்து பார்க்கிறாரோ அவர் ஆண்டவர் யார் என்பதை உணர்ந்து கொள்கிறார் என்று பார்க்கிறோம். ஆக உகந்தது எது என்பதை தேர்ந்தெடுக்க மனமிருந்தால் நாம் இறப்பிலிருந்து வாழ்கிறோம் என்று நாம் தீர்மானித்து கொள்ள வேண்டும். இறுதியாக அன்பிற்கினியவர்களே, நீங்களும் நானும் சாதாரண மனிதர்கள். ஆனால் ஆண்டவர் நம்மை இறப்பிற்காக அல்ல, மாறாக வாழ்வதற்காக அழைத்திருக்கிறார். இதைத்தான் யோவான் நற்செய்தி 10:10 இறைவார்த்தையிலே பார்க்கிறோம், ஆடுகள் வாழ்வு பெறும்பொருட்டு அதுவும் நிறைவான வாழ்வு பெறும்பொருட்டு நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னால் இந்த தவக்காலத்திலாவது நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நம்மை எதுவெல்லாம் இறப்பை நோக்கி, எதுவெல்லாம் இறப்பின் தன்மைக்குள்ளே அழுத்தி கொண்டிருக்கிறதோ, அமுத்தி கொண்டிருக்கிறதோ, அல்லது மூழ்கடித்து கொண்டிருக்கின்றதோ அவற்றையெல்லாம் ஆண்டவருடைய திரு பாதத்திலே அமர்ந்து அவரிடத்திலே செபித்து கேட்போம், ஆண்டவரே நான் வாழ்வதற்காகத்தான் நீர் என்னை படைத்து, ஆனால் நான் தினந்தோறும் இறந்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, என்னுடைய சொல்லால் செயலால் எண்ணத்தால் முன்னேற்ற பாதையில் எடுக்கிற ஒவ்வொரு முன்னேற்ற முடிவுகளாலும் நான் இறந்து கொண்டிருக்கிறேன். இந்த இறப்பின் நிலையிலிருந்து ஆண்டவரே என்னை மீட்டெடுத்து எனக்கு வாழ்வு கொடுப்பீராக என்று செபிப்போம். அப்பொழுது கலாத்தியர் புத்தகத்திலே 2:5 இறைவார்த்தையில் நாம் பார்ப்பது போல கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனநிலை நம்மிலும் இருக்கும். ஆமீன்.